வணக்கம் நேர்களே, இது தென்றல் வந்து உங்களை தீண்டும் நேரம். வாரம் தோறும் ஞாயிறுகளில் நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் வானொலியான தமிழ் தென்றல் இப்போது உங்களை தீண்டுகிறது. எல்லோரும் வணங்கும் இறைவனை வேண்டி இந்த நாள் உங்கள் பொன்னான நாளாக மாறட்டும் என்று வாழ்த்தி நிகழ்ச்சியை தொடங்குவோம்.
இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்றல் நேயர்களுக்கு வணக்கம். தன்னை பிறர் வெற்றி கொள்ள விடாமல் தான் பிறரை வெற்றி கொள்ள துடிப்பதுதான் பெரிய செயல். இந்த மனம் உள்ளவர்கள் உடம்பினால் தோற்றாலும் உள்ளத்தினால் வெற்றி பெறுவது உறுதி. ஒரு மூடனுக்கு பதில் சொல்லும் நிலை உங்களுக்கு ஏற்பட்டால் அவனது முட்டாள்தனத்துக்கு ஏற்றவாறு பதில் சொல்லுங்கள். இல்லையென்றால் அவன் தன்னை அறிவாளி என்றே கருதி கொண்டிருப்பான். துணிச்சல் என்பது நம்மோடு பெரும் திரளாக வரும் மக்களின் எண்ணிக்கையை பொறுத்தது அல்ல. துணிச்சல் என்பது மனதின் வலிமையை பொறுத்தது. அனைவராலும் வெறுக்கப்படும் ஒரு துஷ்டன் இவ்வுலகில் அதிக காலம் வாழமாட்டான். நன்றி, வணக்கம்.
மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பதுமை அல்லவோ. பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பதுமை அல்லவோ. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். தாய்ப்பாலில் வீரம் கண்டேன், தாலாட்டில் தமிழை கண்டேன். தாய்ப்பாலில் வீரம் கண்டேன், தாலாட்டில் தமிழை கண்டேன். உண்ணாமல் இருக்க கண்டேன், உறங்காமல் வீழ்க கண்டேன். உண்ணாமல் இருக்க கண்டேன், உறங்காமல் வீழ்க கண்டேன். மற்றவர்க்கு வாழுகின்ற உள்ளம் என்னவோ, அது உன்னிடத்தில் நான் அறிந்த பாடம் அல்லவோ. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். அன்னை சிந்தும் கண்ணீரெல்லாம் பிள்ளையினால் பன்னீராகும். அன்னை சிந்தும் கண்ணீரெல்லாம் பிள்ளையினால் பன்னீராகும். ஆசை தரும் கனவுகள் எல்லாம் அவனால் தான் நனவுகளாகும். ஆசை தரும் கனவுகள் எல்லாம் அவனால் தான் நனவுகளாகும். அன்று தொட்டு நீ நினைத்த எண்ணம் என்னம்மா, அதை இன்று தொட்டு நான் முடிக்கும் வண்ணம் பாரம்மா. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
ஒரு உழவர் கடவுளை திட்டினாராம், நான் எவ்வளவு கஷ்டத்துல இருக்க தெரியுமா, எவ்வளவு கஷ்டத்துல இருக்க தெரியுமா, என் கஷ்டம் உனக்கு கண்ணே தெரியல, நான் எவ்வளவு கஷ்டத்துல இருக்க தெரியுமா திட்டிகிட்டே இருந்தார். உடனே கடவுள் பார்த்தார், இது மாதிரி ஊர்ல எல்லாரும் திட்டுறான், என்னதான் உன் கஷ்டம், நான் படுற கஷ்டம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, அந்த பண்ணையா இருப்பார் சௌக்கியமா இருக்காரு, அவருக்கு ஒரு கஷ்டமும் இல்ல, எனக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா. கடவுள் சொன்னார், ஒரு காரியம் பண்ணு, இந்த ஊர் முழுக்க நான் இன்னைக்கு ஒரு சவுண்ட் கொடுக்குறேன், எல்லாரும் சாயங்காலம் 6 மணிக்கு கோயில் போவாங்க, வரும்போது அவன் கஷ்டத்தை ஒரு மூட்டையா கட்டி கொண்டு வாங்க, மூட்டையா கட்டி கொண்டு வாங்க, கொண்டாந்து கோயிலுக்குள்ள போடுங்க, ஒரு 6:30 மணிக்கு லைட் ஆஃப் ஆகும், ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் அவன் கஷ்டத்தை போட்டுட்டு கோயிலை விட்டு வெளியே போகும்போது அவனுக்கு இல்ல இவனுக்கு இல்லைன்னு இல்ல, அந்த அவனோட மூட்டையை எட்டுன்னு எவன் மூட்டையா வேணாலும் இருக்கலாம், நூறு மூட்டையை எட்டுன்னு போ. இவன் கேட்டான், போட்டுட்டு மட்டும் வரக்கூடாதுங்களா, எடுத்துக்கிட்டுதான் வரணுமா. கடவுள் சொன்னார், எக்ஸ்சேஞ்ச் மேளா, நீ ஒண்ணு குடுத்துட்டு இன்னொன்னு வாங்கிட்டு தான் வரும், எக்ஸ்சேஞ்ச் மேளம், புரியுதா, அதனால நீ குடுத்துட்டு ஒண்ணு வாங்கிட்டு வரும். இவன் யோசிச்சான், நம்ம கட்ட போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு பண்ணியா மூட்டையை தூக்கிட்டு வந்துடலான்ட்டு போறான் பாருங்க. அங்க போறான், அங்க போய் இந்த விவசாயி பார்த்தா இருக்கிறதுலயே சின்ன மூட்டை வந்துதான், புதுசு புதுசா கொண்டாங்க, இப்படி திகச்சு போயிட்டான். ஒருத்தன் வெறுங்கையோட வந்தான், இவன் கேட்டான், அண்ணே உங்களுக்கு கஷ்டம் ஒண்ணுமே இல்லையா, லாரியில வருது, அவன் லாரியில மூட்டையா வச்சு கொண்டா, அவசரத்துல அதை தொட்டுட்டா எடுத்துட்டு போறதுக்கு நமக்கு லாரி இல்லையே, என்ன நான் பண்றது அப்படின்னு யோசிச்சான். சரி கோயில விட்டு வெளியே போனா கடவுள் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தா சார், 6:30 மணிக்கு லைட் ஆஃப் ஆச்சு பாருங்க, இவன் மூட்டை எப்படி போட்டவன் அதையே எடுத்துட்டான், வேணும்னு போட்டு அப்படி அப்படி எடுத்துட்டு பார்த்தா எல்லாருமே அப்படித்தான் பண்ணிருக்கான், அவன் கூட அவன் மூட்டை எடுத்துட்டான். உடனே இன்னொருத்தன் கேட்டான், என்ன நீங்க எதுமோ இந்த மூட்டையை போட்டு வேற எடுக்கணும்னு சொன்னீங்களே, உங்களுதே எடுத்துட்டேன், சொம்மாயிரப்பா இதுலயாவது என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும், அந்த மூட்டையில என்ன இருக்குன்னு எவனுக்கு அது என்னென்ன கஷ்டம் இருக்கோ எவனுக்கு தெரியும், நான் இதை சொல்லிட்டு அவனுக்கு சொன்னேன், நம்ம மூட்டையில சக்கரேன்னு இருக்கு, எடுத்த மூட்டையில எய்ஸ் இருந்தா என்ன பண்ற, அதுக்கப்புறம் தான் சார் அவங்க சிரிக்கவே ஆரம்பிச்சாங்க. ஒரு துக்கத்தை தெரிந்து கொள்ளுவதை விட சரியான சந்தோஷம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம் கண்டுபிடிச்சா போறது சார், இதான் எனக்கு நோயின் கண்டுபிடிச்சா அதுவே பெரிய சந்தோஷம் இல்லையா, அப்புறம் வைத்தியம் பண்ணிடலாமே, நீங்க கண்டே பிடிக்க முடியாம என்ன பண்ணுதுன்னே தெரியல ஏன் பண்ணுதுன்னே தெரியல போயிட்டே இருந்தா எவ்வளவு கஷ்டம். நான் வேடிக்கை சொல்ல, சர்க்கரை எல்லாம் இன்னைக்கு ஒரு வியாதியே கிடையாது சார், அது எவ்வளவு சிரமமா இருந்தாலும் ஜெயிச்சு மேல வரணும். அவன் கேட்க மாட்டாங்க, பேசும்போது சொன்னேன், டாக்டர் சொன்னாரு டயபெட்டிக்கா இருந்தா டெய்லி 5 கிலோமீட்டர் நடங்க, அவன் பதில் சொன்னான், நடக்கிற காரியமா சொல்லு, டெய்லி 5 கிலோமீட்டர் நடங்க, நடக்கிற காரியமா சொல்லுங்க, டாக்டர் சொன்னார், இல்லாட்டி காரியம் நடக்கும் பரவாயில்லையோ, நீங்க நடந்தா நல்லது, இல்லாட்டி காரியம் நடக்கும், நடக்கிறேன் சார். எல்லா பிரச்சனைக்கும் எது தீர்வும் அதை கண்டுபிடிக்கும் சார. நான் வீட்டுல கூட பாக்குறேன், பசங்க கத்துவாங்க, அம்மா கத்துவா, அப்பா கத்துவான், தாத்தா கத்துவாரு, எல்லாரும் கோபத்துல கத்துவா, இந்த ப்ராப்ளத்தை எப்படி தீர்க்கலாம்னு யாரும் பேச மாட்டாங்க சார். ஹவு டு சால்வ் திஸ் ப்ராப்ளம் அப்படிங்கறத அமைதியா உட்கார்ந்து, வாட் டு டூ நவ் சார், பையன் லவ் பண்ணிட்டான் அப்படின்னா பையனை கூப்பிடு, ஒவ்வொரு துன்பமும் பிரச்சனையும் வரும்போது உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார்களே ஒழிய அறிவு வசப்பட்டு சிந்திக்கிற பழக்கம் குடும்பங்களில் குறைந்து போயிருக்கிறது. இதுல என்ன பேசிக்கல் ப்ராப்ளம், இதை எப்படி தீர்க்கலாம் சார். இப்ப கூட சார் சில்லறை தட்டுப்பாடு இருக்கு, நமக்கு வந்து ஒரு சின்ன சிக்கல் இருக்கு, யாருக்குமே கஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணலாம், இதை எப்படிலாம் சால்வ் பண்ணலாம்னு கவர்மெண்ட்டுக்கு நம்ம தகவல் கொடுக்கணும், என்னென்ன தேவை இருக்கு மக்களுக்கு, அதை எப்படி சால்வ் பண்ணலாம், அதை சால்வ் பண்ணா என்ன வரும் அப்படிங்கறத சொல்லுமே ஒழிய டிவில கஷ்டமா இருக்கும், கஷ்டம் எவனுக்கு கஷ்டம் இல்ல இந்த உலகத்துல, எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கு, கஷ்டமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, கஷ்டமா இருக்கு அப்படின்னா கஷ்டம் இருக்குதான் செய்யும், அறிவுபூர்வமா சால்வ் பண்றதுக்குரிய வழிமுறையை தான் பேசணுமே ஒழிய அதை விட்டு கஷ்டத்தை பத்தி புலம்பிக்கிட்டே இருந்தா கஷ்டம் எங்கேயாவது போகுமா? ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, அவன லெவல்ல அவனவனுக்கு கஷ்டம், இந்த உலகத்துல கஷ்டம் இல்லாதவன் எவனுமே கிடையாது. பில் கலெக்டருக்கும் கஷ்டம் தான், பில் கிளிண்டனுக்கும் கஷ்டம் தான். இப்ப பில் கிளிண்டன் எவ்வளவு வேதனையா இருப்பாரு, ஹிலாரி மட்டும் ஜனாதிபதி ஆயிருந்தான்னு வச்சுங்க, அவர் இன்னொரு லவ் ஸ்டோரி விட்டுருப்பாரு. பில் கிளிண்டன் போச்சு, எங்க ஜனாதிபதி லெவல் வரைக்கும் வந்துட்டு பொண்டாட்டி தொட்டுப்பிட்டா அவருக்கு தெரியும் அவர் கஷ்டம் என்னன்னு. இந்த உலகத்துல கஷ்டம் இல்லாதவன் யாருமே இல்ல, எல்லாருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குதான். சார் நம்ம என்ன நினைக்கிறோம், அவன் கஷ்டம் இல்ல எனக்கு தான் கஷ்டம் இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு மட்டும் சார் இவ்வளவு கஷ்டம், எனக்கு மட்டும் இவருக்கு அவ்வளவு அகங்கம், கஷ்டம் கூட எவனுக்குமே கிடையாது இவருக்கு மட்டும் தான் இருக்கும். இன்னும் சில பேர் ரொம்ப பெருமையா சொல்லுவோம், எனக்கு வந்த துக்கம் இந்த உலகத்துல யாருக்கும் வரக்கூடாது, அடி சக்க அவ்வளவும் டிராமன், எனக்கு வந்த துக்கம் எவனுக்கும் வரக்கூடாது. அப்ப என்ன அர்த்தம், அதுவுலயும் நான் தான் டாப்பா இருக்கணும் ஒழிய வேற எவனும் என் கிட்டக்கு வரக்கூடாது, அகங்காரம் தான். இதெல்லாம் போய் சார் இந்த உலகத்துல அவனவனுக்கு ஒரு துக்கம் ஒன்று சொல்லட்டுமா, ஆர்தர் ஆஷ் கேட்டிருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆர்தர் ஆஷ் விம்பிள்டன் சாம்பியன், விம்பிள்டன் சாம்பியனா வந்து ஒரு உலக புகழ் பெற்றவன், அவனுக்கு புற்றுநோய் வந்தது, கேன்சர், கடைசியில் அதனால செத்து போனான். அவனை பத்திரிகைக்காரங்க பேட்டி கண்டாங்க, நீ எவ்வளவோ புகழ் பெற்ற ஒரு வீரன், உனக்கு வந்து இப்படி புற்றுநோய் வந்துருச்சு, இதுக்காக நீ எப்பாவது கடவுளை நொந்திருக்கிறியா, எப்பாவது நீ நொந்திருக்கிறியா? அவன் ஒரு புதன் சமாஸ், இந்த உலகத்தோட ஜனத்தொகை எவ்வளவு, எவ்வளவோ கோடி, அதுல மட்டையை பிடிச்சி டென்னிஸ் ஆடுறவன் எவ்வளவு பேர், 1.5 லட்சம் பேர், 1.5 லட்சம் பேர்ல நான் ஒருத்தன், 1.5 லட்சம் பேரும் விம்பிள்டன் போக முடியுமா? அவன் நாட்டுல ஆடணும் ஜெயிக்கணும், எவ்வளவு பேர் இருப்பான், ஒரு நாட்டுக்கு 100 பேர் எடுத்தா பெரிய விஷயம், 100 பேர்ல நான் ஒருத்தன், கடைசியா நாங்க வரணும் பைனலுக்கு வரணும், எவ்வளவு பேர் எடுக்கிறான், 4 பேர் எடுப்பான், 2 செட் எடுப்பான் ஆடுறதுக்கு, அந்த 4 பேர்ல நான் ஒருத்தன், 4 பேர் வந்தாலும் 2 பேர் ஆடி ஜெயிக்கணும், இதுல ஜெயிச்சவன் அதுல ஜெயிச்சவன் கடைசியா சந்திப்பான், அந்த 2 பேர்ல நான் ஒருத்தன், கடைசியா அந்த 2 பேர்ல ஒருத்தனா இருந்து கடைசியா அந்த விம்பிள்டன் கப்பு வாங்கினது நான் ஒருத்தன். அவன் சொன்ன, அன்னைக்கு கப்பு வாங்கினப்போ நான் கடவுளை கேட்கலையே, இத்தனை கோடி பேர் இருந்த போது எனக்கு மட்டும் ஏன் கப்பு கொடுத்தேன்னு நான் கேட்கல, அதே மாதிரி இத்தனை கோடி பேர் இருக்கிற போது எனக்கு மட்டும் ஏன் புற்றுநோய் கொடுத்தேன்னு நான் எப்படி கேட்பேன், எல்லாரையும் விட்டுட்டு எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் கொடுத்தேன் நான் கேட்க. இன்னைக்கு பாருங்க, கடவுளை வாழ்க்கை வந்தபடி திட்டான், நான் எவ்வளவோ எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டத்தை கொடுத்தேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டத்தை கொடுத்தேன், இதெல்லாம் உனக்கு அவனும் பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற கஷ்டத்தை தான் கொடுக்க முடியுமே ஒழிய, நீங்க பண்ணாத பாவத்துக்கு கஷ்டத்தை கடவுளால இல்ல எந்த கொம்பனாலையும் கொடுக்க முடியும். நம்ம என்ன பண்ணிருக்கோமோ அதுக்கேத்த கர்மவினை படி வருமே ஒழிய, நீங்க ஆன்மீகத்தில் ஆனந்தம்னா என்னங்க அர்த்தம், நமக்கு வருகிற எல்லா துக்கங்களுக்கும் நம்முடைய பாவ புண்ணியங்களே காரணம் என்பதை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் ஆன்மீகத்தில் அரை அங்குலம் புரிந்து கொள்ள முடியாது, வேற யாருமே காரணம் கிடையாது, என்னுடைய பாவ புண்ணியம் மட்டும்தான் என்னுடைய சகல இன்ப துன்பத்துக்கும் காரணமா இருக்க முடியும், அதை புரிஞ்சுக்கணும். கடவுளை போய் நோகிறது, என்னை கவனிக்கல, என்னை கவனிக்கல, என்னை கவனிக்கல அப்படின்னா அது வேஸ்ட். இதுக்கெல்லாம் புஸ்தகம் தான் படிச்சு புரிஞ்சுக்கணுமா, கீதை படிக்கலாம், திருக்குறள் படிக்கலாம், கீதையும் திருக்குறளும் படிக்காமலேயே ஞானத்தை படிக்கலாம், மனுஷங்களை படிக்கலாம். ஒரு பக்கத்துல பஸ்ல போகும்போது பக்கத்தால படிச்சு பாருங்க எவ்வளவு விஷயம் கிடைக்கும் தெரியுங்களா, ரயில்ல போகும்போது எதிரில் இருக்கிறவங்க படிச்சு பாருங்க எவ்வளவு விஷயம் கிடைக்கும் தெரியுங்களா, ஒவ்வொருத்தர் எத்தனையோ விஷயம் படிக்கிறதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்குங்க, எத்தனை இருக்கு. இன்னைக்கு வேற ஒரு நண்பர் வந்திருந்தாரு, அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், பாப்பாரப்பட்டின்னு பக்கத்துல ஒரு ஊர், பாப்பாரப்பட்டியில சுப்பராவன்னு ஒரு பெரிய மனுஷன் இருந்தார், உயர்ந்த மனுஷன் சுப்பரம், ஒரு ஆசிரியரா இருந்து ரிட்டையர் ஆனவர், அங்க வந்து ஒரு ஆசிரமத்துல அவர் கல்யாணம் பண்ணிக்கல, அவர் பிரம்மச்சாரியாவே இருந்துட்டாரு, ஒரு ஆசிரமத்துல இருப்பார், ஊருக்கு பெரிய மனுஷன் அவர், ஒவ்வொரு வீட்டுல இருந்து சாப்பாடு வரும் அதை சாப்பிடுவார், ஊருக்கு நல்ல காரியம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவருடைய ஒரு பெக்யூலியர் குணாதிசயம் சொல்றீங்களா, ஒரு கோயில் திருவிழா நடக்குன்னு வச்சுங்க, கோயில்ல அவர் முக்கியமான ஆடுவார், எல்லாம் கூப்பிடுவாங்க, அவர் சொல்லுவாரு கோயிலுக்கு வெளியிலேயே நான் இங்கேயே உட்கார்ந்துக்கிறேன், கோயிலுக்கு வெளில ஏன் அப்படின்னு, நம்பால் வர்றவெல்லாம் செருப்பை விட்டுட்டு உள்ள போவாங்க, இந்த செருப்பை எவனா திருடிட்டு போடுவான், கோயிலுக்கு வந்தவனுக்கு மனசு ஐயோ கோயிலுக்கு வந்தவன் செருப்பு போச்சு, கோயிலுக்கு வந்தவன் செருப்பு போச்சு, இதை விட உள்ள போய் சாமி கும்பிடுற போதே நம்ம செருப்பு போகாம இருக்கணுமே, செருப்பு போகாம இருக்கணுமே, சாமிக்கு பதிலாக செருப்பு கும்பிடுவான், நம்ம செருப்பு திட்டு போடுவோம், செருப்பு திட்டு போடுவோம். நான் இங்க உட்காந்துருந்தா ஒரு திட்டு போய் வரமாட்டேன், அவர் ஊருக்கு பெரிய மனுஷன், அவர் உட்காந்துருந்தாருன்னா எவனும் வரமாட்டான், அதனால நீங்க எல்லாம் போங்க, நீங்க எல்லாம் சாமி கும்பிடுங்க, நான் இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறேன், எவன் செருப்பு திட்டு போவாது வந்தவனு சந்தோஷமா எடுத்துட்டு வாங்க போலாம் அப்படின்னு. சார் எவ்வளவு உயர்ந்த ஒரு பண்பு அந்த மனுஷனுக்கு யோசிச்சு பாருங்க. அப்போ ஆன்மீகம் என்பது தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளுகிற பெருமையில் இன்னைக்கு ஆன்மீகத்துல இருந்து நினைக்கிறாங்க. கோயிலுக்கு போனா நமக்கு பட்டு கட்டிட்டா நம்ம பெரிய மனுஷன், பரிவட்டம் கட்டிட்டா நம்ம பெரிய மனுஷன், நமக்கு முன்னாடி சுருதி இல்லாம நாதஸ்வரம் வாசிக்கிட்டு ஒருத்தன் போவான் போயிட்டா பெரிய மனுஷன். ஒரு மூங்கில் கூடையில ரெண்டு பழத்தையும் இதையும் வச்சு நமக்கு பப்பளா பலப்பலான்னு ஒரு ஜரிகையை தலையில கட்டி ஒரு நாதஸ்வரம் சுருதி இல்லாம வாசிட்டு போயிட்டா பெரிய மனுஷனா? மன்னிச்சுக்குங்க, கோயிலுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா, அகங்காரத்தை நீக்குவதற்கு தான் கோயிலே தோணுச்சு. ஒரு கோயிலுக்குள்ள போறது நான் ஒண்ணும் இல்லடா, ஐ எம் நத்திங் பிஃபோர் யூ, ஐ எம் நத்திங், அதான் கையை கூப்பிடுறேன் அந்த அடையாளமே. அகங்காரத்தை நீக்குவதற்காக தோன்றிய கோயில்கள் இந்த அகங்காரத்தை வீக்குவதற்காக வீங்குவதற்காக பயனுடையதாக மாறி போய்விட்டன. கோயில் அப்படி பண்றதெல்லாம் பைத்தியக்காரத்தான் சார், பைத்தியக்காரத்தான். ஒருத்தர் கோயில தனியா ஒரு ஸ்பெஷலா ஒரு மரியாதை கொடுக்கறது, இதை விட ஒரு வடிகட்டின முட்டாள்தனம் உலகத்துல இருக்க முடியாது. நான் இன்னும் ஒருபடி மேலேயே போய் சொல்ல, ரிலிஜன்லயே ரெவல்யூஷனரி தாட்ஸ் தேவை. என்னங்க ஒரு காலத்துல கோயில்ல யாரோ நாலு பேர் பல்லுக்கு தூக்கினா, நாலு பேர் கோயில்ல வந்து சாமியோட சேர்ந்து உட்கார்ந்துட்டு வந்தா, இனி மனிதர்கள் சமமாகி விட்ட பிறகு சாமியை வேணா நம்ம தூக்கலாமே ஒழிய, சாமியோடு உட்கார்ந்து இருக்கிற ஆசாமிகளையும் ஏன் தூக்க வேண்டும் என்பதை பற்றி சமூகம் யோசிக்க வேண்டும். இன் வாட் சுப்பீரியர், என்ன பெரிய மனுஷன், இன் வாட் தே ஆர் சுப்பீரியர், பை பர்த் ஒரு காஸ்ட்ல திறந்துட்டா பெரியாதா? ஏன் நடந்து வர மாட்டியா, காலி இல்லையா, நடக்க முடியாத அவனால கோயில் நடந்துவாயே. சாமிக்கு சமமா நீயும் பள்ளி மாறி ஒட்டிக்கிட்டு, பள்ளி மாறி ஒட்டிக்கிட்டு ஒன்னையும் சேர்த்து சொல்லக்கூட தலையிட்டா அகங்கார் அகங்கார். நம்முடைய கோயில்கள் அகங்காரம் நீங்குவதற்காக கட்டப்பட்டவை, ஆனால் இன்றைக்கு அகங்காரம் வீங்குவதற்குத்தான் கோயில்கள் பயன்படுகின்றன, நீங்குவதற்கு இல்லை. ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்ன சார், பணிவு ஹம்பிள் எல்லாத்தையும் விட்டுக் கொடுக்கக்கூடிய அந்த தன்மை அதுவல்லவா உருவாக வேணும்.
நேயர்கள் அடுத்ததாக கேட்க இருப்பது,
தெரிஞ்சுக்கிட்டே உலகம் புரிஞ்சுக்கிட்டே கண்மணி, ஏன் கண்மணி?
தம்பி நந்தான், என்னென்றால்டாப்பா சில விஷயங்களை நாங்கள் விளங்கி சுத்தி இருந்து கதைக்கக்குள்ள விளங்குற மாதிரி தலையாட்டிடுவோம், ஆனால் பிறகு அதை பற்றி யோசிக்கக்குள்ள நமக்கு அதில் என்ன விளங்கிச்சதோன்னு தெரியாமல் கண்ணா பின்னாண்டு தலையை போட்டு உருட்டி மொக்கு பட்டம் வாங்கிடுவோம். என்னத்தை சொல்றேன்னு விளங்குதானி? இப்பெல்லாம் இந்த டெக்னாலஜி என்ற விஷயம் நம்மளையும் விட்டே காய்மீறி மேலே போய் நிற்குது. இப்போ இந்த சின்ன பிள்ளைகள்லாம் எல்லா டெக்னாலஜியையும் கரைச்சி குடிக்குது, ஒன்றுக்கும் சொல்லி கொடுக்க தேவையில்லை, அதுகள் தண்ட பாட்டிலேயே எல்லாத்துக்குள்ளேயும் பூந்து புறப்பட்டு வருகுதுகள். எப்படித்தான் அன்றைக்கு ஒரு இடத்துல சுற்றி இருந்து கதைக்கக்குள்ள இந்த ஃபேஸ்புக் பற்றி கழிச்சாங்க. இனி வடிவா கழிச்சால் நாங்களும் காதை கொடுத்து கேட்டு கேட்டு கொண்டு இருக்கிறது தானே. அப்போ இந்த செல்வி எடுக்கிற செல்வி எடுக்கிறன்னு சொன்னாங்க. என்னடா செல்வி எடுக்கிறது என்று கேட்கறதுக்கும் ஒரு மாதிரி இருந்தாலும் பக்கத்தில் இருந்தவர்கிட்ட எந்த செல்வி என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். ஐயோ அது செல்வி இல்லைங்க, அது செல்ஃபி, செல்ஃபி என்று சொல்கிறாங்க. என்னடா அப்படி என்றால்னா எங்களை நாங்களே ஃபோட்டோ எடுத்து இந்த வாட்ஸ்அப்புகளில் எடுத்து போட்டு அல்லது ஃபேஸ்புக்குகளில் போடுறோன்னு சொல்லி சொன்னாங்க. எங்களை நாங்கள் போட்டோ எடுக்கிறத செல்வி என்று, சரி அது புது சொல்லு போல கிடக்கா, சரி எடுக்கலாம் தானே, அது என்னது அப்போ நானும் உண்டு எடுப்பேன், என்னத்தில் எடுக்கிறேன்னு கேட்டால் கேமராவில் இந்த டெலிஃபோனில் உள்ள கேமராவில் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. ரைட் ஓகே, என்ன டே டெலிஃபோன் இருக்குதான், அதுக்கும் ஸ்மார்ட் ஃபோன் இப்போ கிட்டலான்னு வாங்கினான், எப்படி செல்வி எடுக்கிறண்டு அவர்கிட்ட படி என்றே கேட்டேன். அவர் காட்டி தந்த, அவர் தன்னை எடுத்தே செல்வி. அது பாருங்க இந்த செல்வி என்றது, இந்த செல்ஃபி, செல்ஃபி என்றது சும்மா நாங்கள் இந்த நேரம் நின்று உரைச்ச மாதிரி நின்று எடுக்கிற ஃபோட்டோ இருக்குதுல்லோ, அது மாதிரி இல்லை. இவங்கள் விரலையும் முகத்துக்கு நேரம் நீட்டி மூஞ்சையை கோணல் மாணலா காட்டி நாக்க வெளியில நீட்டி இதோ எல்லாம் செய்து எடுக்கிறாங்க. அலங்கோலமா இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்ப நாங்கள் இது என்னடாப்பா இதை இப்படி எடுக்கிறீங்களே என்ற சே, இதுதான் இப்ப ஃபேஷன், இப்படித்தான் செல்ஃபி எடுக்கிறது என்று சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, இதை என்ன செய்யறது, இதை நீங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டுட்டு லைக் போடுங்கோன்னாங்க. எனக்கு அவங்க சொன்னது லைட் போடுங்கோன்னு தான் விளங்கிச்சு. அட ஃபேஸ்புக்கில் லைட் போட்டால் கரண்ட் மிச்சமில்லோண்டு நான் இங்கே வீட்டை வந்தேன். இந்த கம்ப்யூட்டர் கொஞ்சம் பழைய கம்ப்யூட்டர் தான், வந்து தேடு தேடு தடவை அவங்கள்ட கேட்டிருக்கலாம். ஆனால் நம்ம நானும் விளங்கின மாதிரி தலையாட்டி போட்டு வந்து இங்கே இங்கேண்டு எப்படி ஃபேஸ்புக்குள்ளே லைட் போடுறதுன்னு சொல்லி தேடி வெளிச்சமாக இருக்குமே போட்டு தேடு தடவை தடவை தடவைப்படி இல்லை கிடைக்க இல்லை. பிறகு ஒரு நாள் சந்தியுகளை கேட்டேன், தம்பி லைட் போட சொன்னாய் ஃபேஸ்புக்குள்ளே, அது எப்படி போடுறேடான்னு. அவன் கேட்டான், லைட் என்னென்னு ஃபேஸ்புக்குள்ளே போடுறது, அதுக்குள்ளே லைட் இல்லை தானே என்று சொன்னான். இல்லை நீ தான் அன்றைக்கு சொன்னிய படம் போட்டுட்டு லைட் போடுங்கோன்று. அவன் விழுந்து விழுந்து சிரித்தான். என்ன என்னடா ஏன் சிரிக்கிறான் கேட்டான். அண்ணன் அது லைட் போடுறல்ல லைக் போடுறது. லைக்கோ லைக்கண்டா ஆன் சாவ், உனக்கு விருப்பமா என்று சொல்லி நீங்கள் அந்த படத்துக்கு ஒரு லைக் போடுறது. இப்போ எல்லாம் இப்படித்தான், நண்பர்கள் போட்டால் எல்லாரும் லைக் போட்டு அதில் ஒரு 200-300 லைக் கண்டு வரும். நண்பர்கள் வட்டம் கூட இருந்தால் அப்படி வரும். அப்போ அதை போட்டு என்ன தம்பி, எதுவும் வருகுதே அதில் இன்னும் கிடைக்குதே, என்னத்தை கிடைக்கிறது, சும்மா ஒரு சந்தோஷந்தானே, எல்லாரும் பார்க்குறாங்களேண்டு. அடகடவுளே, அப்போ நான் நல்ல காலம், நீ லைட் போடுறேன்னு சொல்லத்த நான் வேறு ஒருட்டேன்னு சொல்ல இல்லை. திரும்ப நான் வந்து கம்ப்யூட்டர்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்து போட்டு விட்டுட்டேன் லைட். லைட் இல்லை இந்த லைக். அப்போ கம்ப்யூட்டரில் லைக் என்று போட்டுட்டு பார்த்தால் இந்த ஃபோட்டோவுக்கு ஒரு ரெண்டு பேர் போட்டிருக்கிறாங்க, அதில் நான் ஒரு ஆள் இன்னொரு ஆள், நல்லா தெரிஞ்ச இன்னொரு கூட்டாளி. அப்போ எனக்கு என்னென்று இருக்கும், அவன் 200 சொல்கிறான், எனக்கு 2 தான் விழுந்திருக்கு. அது 2 இல்லை, என்ன விட்டால் 1, அதார் அந்த 1 தெரியுமில்ல, நல்ல நெருங்கின கூட்டாளி. அவரும் நானும் ஒண்டாத்தான் ஃபேஸ்புக் போடுற பார்க்க தொடங்கினாங்க. இப்படி போகுது, அதில் என்ன காசாக வரப்போகுது என்று சொல்லி போட்டு ஒரு மாதிரி மனதை தேற்றி கொண்டு இருக்கிறேன். இதை என்னத்துக்கு சொல்கிறேன்றால், இந்த பையங்களை கூட நின்று கதைக்குள்ள சில பேர் நமக்கு ஒன்றும் விளங்குற இல்லை. நாங்களும் விளங்காத மாதிரி விளங்கின மாதிரி தலையாட்டி போட்டு வீட்டை வந்து எதையும் தேடினாள். அதோ கதி தான், அதால் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறேன் பாருங்க. சரி, இன்னும் அடுத்த முறை சந்திப்போம்.
பொன்னின் சிறுபூவின் பேன் காணும் கண்ணின் வேறு என்னின்
கலையேடேன் கலையே முத்து சேதம் தொடுத்து சிட்டு முகம் பார்த்தே சிரித்திருப்பேன் என்னை நீ அறிவாய், உன்னை நான் அறிவேன் என்னை
வைத்தியச்சாரம் வழங்குபவர் வைத்திய கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் மெய் என்ற பொருள் பற்றி சில அம்சங்களை தொகுத்து உங்களுக்கு அளிக்கின்றோம். மெய் பொய் இவைதான் சரியான சொற்கள். நாங்கள் மெய் என்பதற்கு உண்மை என்ற சொல்லை பயன்படுத்துகின்றோம். ஆனால் உண்மை என்பது மெய்யின் ஒரு பகுதி என்பது விரைவில் தெரிய வரும். வாக்கிலும் உள்ளத்திலும் உடலிலும் பொய்யில்லாமல் இருப்பதை மெய் என்ற அழகான சொல் எடுத்து கூறுகின்றது. மெய் மூன்று வகைப்படும். உண்மை, உள்மெய், உள்ளத்தில் பொய்யில்லாமல் இருப்பது. மெய்மை, மெய் மெய், உடலில் பொய்யில்லாமல் இருப்பது. வாய்மை, வாய்மெய், வாக்கில் பொய்யில்லாமல் இருப்பது. உடலில் பொய்யெல்லாம் பொய்யாக இருப்பது மெய்யான தன்மையை மறைத்து நடிப்பதை குறிக்கின்றது. இதிலிருந்து சரியான சொல் மெய் என்பதும் உண்மை என்பது மெய்யின் ஒரு பகுதி என்பதும் தெரிய வருகின்றது. நமது ஞானிகள் மெய்யான வாழ்வை நடத்துவதை வலியுறுத்துகின்றார்கள். பொய்யானது பஞ்சமா பாதகங்கள் ஒன்று என சில அறநூல்கள் கூறுகின்றன. வள்ளுவ பெருந்தகை வாய்மையை பற்றி 10 குறள்கள் பாடியிருக்கின்றார். அவற்றில் ஒன்றை பார்ப்போம். தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன் நெஞ்சே தன்னை சொல்லும். தனது மனம் அறிவதை மறைத்து பொய் பேச வேண்டாம். அப்படி பொய் பேசினால் ஒருவரது நெஞ்சே அவனை சுட்டு வருத்தும். அந்த குரலை மீண்டும் கேளுங்கள். தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன் நெஞ்சே தன்னை சுடும். இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு தெய்வப்புறவர் திருவள்ளுவர் ஒரு சர்ச்சைக்குரிய குரலையும் பாடினார். உலக ஞானிகள் பலர் ஒருபோதும் பொய் சொல்லக்கூடாது என அறுதியிட்டு உறுதியாக கூறினார்கள். ஆனால் திருவள்ளுவர் பொய்யானது குற்றமற்ற நன்மையை ஒருவருக்கு செய்யுமானால் அதை வாய்மை என கருத வேண்டும் என பாடினார். அந்த குரலை கேளுங்கள். பொய்மையும் வாய்மை எடுத்த உரை தேர்ந்த நன்மை பயக்குமெனின். இதை விளக்க ஒரு உதாரணத்தை பார்ப்போம். முனிவர் ஒருவர் காட்டில் தவம் பொறுத்து கொண்டிருக்கின்றார். அப்போது ஒரு வேடன் மானை துரத்தி கொண்டு வருகின்றார். மான் முனிவர் இருந்த மரத்தை தாண்டி கொண்டு கிழக்கு பக்கமாக ஓடுகின்றது. வேகமாக ஓடி வந்த வேடன் மான் போன திசையை முனிவரிடம் கேட்கின்றான். முனிவர் மேற்கு திசையை காட்டி மானின் உயிரை காப்பாற்றுகின்றார். இங்கு பொய்மை பொய்யை சொல்வதன் மூலம் ஓர் உயிரை காப்பாற்றி குற்றமற்ற நன்மையை செய்கின்றார் முனிவர். அந்த குரலை மீண்டும் கேளுங்கள். பொய்மையும் வாய்மை இடத்த
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடமிருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
வந்து என்னை